إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تأكلوا أموالكم بينكم بالباطل إلا أن تكون تجارة عن تراض منكم ولا تقتلوا أنفسكم إن الله كان بكم رحيما صدق الله العلي العظيم الله إن الذي يرحله أن الشهور الغليل அல்லாஹ்வை பயந்தே தக்வா செய்தேன். அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் நடத்திக் கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய வணக்கத்துக்காக வேண்டி, ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உலகத்தினுடைய நாலாபுறத்திலிருந்தும் மக்கள் இஹ்ராம் கட்டிய நிலையில் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொல்லக்கூடிய தல்பியா முழக்கத்துடன் அல்லாஹுடைய ஆலயத்தை நோக்கி புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், புறப்பட இருக்கிறார்கள். அனைவருடைய ஹஜ்ஜுகளையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக, அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு யாரெல்லாம் உதவியாகவும் ஒத்தாசையாகவும் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நற்கூலி வழங்குவானாக. ஹஜ்ஜுடைய கடமையை ஒருவர் நிறைவேற்றுவதாக இருந்தாலும் பலருடைய உதவிகள் அவருக்கு தேவைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஹஜ்ஜுடைய ஹஜ்ஜை முகவர்கள் டிராவல்ஸ் இவர்களுடைய பணி வரவேற்கத்தக்கது. ஹாஜிகளை எந்த சிரமமும் இல்லாமல் காபா ஆலயத்தை கொண்டு சேர்க்க வேண்டும். ஹஜ்ஜுடைய கடமையை சரிவர செவ்வனே நிறைவேற்றி முடிக்க வேண்டும். அல்லாஹுடைய பொருத்தத்தையும் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்ற நன்னோக்குடன் செயல்படக்கூடிய ஹஜ்ஜு முகவர்களும் எங்களுடைய நாட்டில் இல்லாமல் இல்லை. அல்லாஹ் அவர்களுக்கும் நற்கூலிகளை வழங்குவானாக. ஆனாலும் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு முக்கியமான விடயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். ஹஜ் என்று சொல்லக்கூடியது இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஐம்பெரும் கடமையை நிறைவேற்றுவதில் வர்த்தகம் பணம் சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஜகாத்தை போன்ற ஒரு அமல்தான் ஹஜ்ஜுடைய கடமையும். யாருக்கு ஜகாத்தை பணம் இருக்கிறதோ அவர்களுக்கு ஜகாத்து வாஜிபாகும். இதே போன்று யாரிடத்தில் செல்வமும் உடல் ஆரோக்கியம் இருக்கிறதோ அவர்களுக்கு ஹஜ்ஜு கடமையாகும். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற போகக்கூடியவர்களுக்குரிய ஆதாவுகள் பயான்கள் ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கிறது. நாங்கள் அதை நாளாந்தம் செறிவெடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஹஜ்ஜுடைய முகவர்களை பார்த்தும் ஒரு சில விடயங்களை நான் இந்த இடத்தில் சொல்ல விரும்புகிறேன். ஆரம்பமாக நீங்கள் செய்யக்கூடிய பணி ஒரு மிக முக்கியமான பணி. இதற்கு நாங்கள் சொல்லுவோம் சர்வீஸ் என்பதாக. சர்வீஸ் என்று சொன்னால் அன்புக்குரிய சகோதரர்களை பெரியார்களே, ஜகாத்துடைய பணத்தை அறவிட்டு, ஜகாத்துடைய பணத்தை அறவிடப்பட்ட பணத்தை பாதுகாத்து உரியவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பதற்கு ஒரு செலவு இருக்கிறது. இந்த செலவை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் மிக தெளிவாக சுட்டி காட்டியிருக்கிறான். அந்த செலவை நீங்கள் ஜகாத்துடைய பணத்திலிருந்தே எடுத்துக்கொள்ளலாம். ஒரு ஒகையை செலுத்த வேண்டும், ஒருவருக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும், எங்களுடைய ஜகாத்தை ஜகாத்துடைய பணத்தை நிர்வகிப்பதற்கு மேனேஜ் பண்ணுவதற்கு ஒரு சாஃப்ட்வேரா இருந்தால்தான் எங்களுக்கு லேசாக இருக்கும். அந்த சாஃப்ட்வேராவையும் அந்த ஜகாத்துடைய பணத்தை கொண்டு வாங்க முடியும். நிச்சயமாக இதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஜகாத்துடைய பணத்தை வசூலித்து அந்த பணத்தை நிர்வகிக்கக்கூடிய நிறுவனம் ஜகாத்து பெறலாம், ஜகாத்து எடுக்கலாம். ஜகாத்து என்று சொல்லக்கூடியது எந்த அளவுக்கு ஊதியம் சம்பளம் அந்த வேலைக்கு கொடுக்கப்படுமோ அந்த அளவு சம்பள தொகையை ஜகாத்தாக உங்களுக்கு வாங்கிக் கொள்ள முடியும் என்பதை குர்ஆன் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜகாத்து பெறக்கூடிய எட்டு கூட்டத்தில் அந்த ஜகாத்தை நிர்வகிக்கக்கூடிய ஜகாத்தை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒருவரையும் எட்டு கூட்டத்தில் ஒருவராக அல்லாஹ் இருக்கிறான். இதே போலத்தான் நாங்கள் சொல்லுகிறோம், ஹஜ்ஜுடைய முகவர்களுக்கு மிக பணிவாக சொல்லுகிறோம், அன்பாக சொல்லுகிறோம், உங்களுக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜ் அறவிடலாம். நீங்க ஒரு நாலு மாதம் இதற்காக வேண்டி விடுபட்டிருக்கிறீங்க, பல தடவைகள் சவுதிக்கு போய் வாரீங்க, ரூம் புக் பண்ணுவதற்கும் முஅல்லிமிடத்தில் போய் பாகே பண்ணுவதற்கும் பல வகையான சிரமங்களை நீங்கள் மேற்கொள்கிறீர்கள். ஆனால் ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த ஹஜ்ஜுடைய சர்வீஸை நீங்கள் ஒரு போதும் டிமாண்ட் அண்ட் சப்ளை, விசா குறைய இருக்கிறது, சப்ளை குறைய இருக்கிறது, டிமாண்ட் மிச்சம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி இதுல அன்புக்குரிய சகோதரர்களே, கொள்ள லாபம் கொள்ளுவதை இஸ்லாம் வன்மையாக கண்டித்திருக்கிறது. இஸ்லாம் வன்மையாக கண்டித்திருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக இந்த விடயத்தை கருத்தில் கொள்ளுங்கள். ஹஜ் என்று சொல்லக்கூடியது வியாபாரம் அல்ல. இல்ல சவுதி அரேபியா இதை வியாபாரமாக ஆக்கிவிட்டார்கள், சவுதி ஏர்லைன்ஸ் இதை வியாபாரமாக்கி விட்டார்கள். அவர்கள் வியாபாரமாக ஆக்கிவிட்டால் அதற்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நாங்கள் அதனை வியாபாரமாக மாற்றிவிட்டால் அல்லாஹ்வுடன் நிச்சயமாக நாங்கள் பதில் சொல்ல வேண்டும். எனவே எந்த அளவு செலவு போகிறதோ, எந்த அளவு செலவு ஹஜ்ஜிக்கு போகிறதோ அந்த செலவுடன் சேர்த்து ஏதோ ஒரு சர்வீஸ் சார்ஜ், நான் ஒரு நாலு மாசம் ஒரு ஆபீஸ் வைத்து இதில் தான் நான் தங்கி நிற்கிறேன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் எவ்வளவு எனக்கு ஒரு வருமானத்துக்குரிய வழி அல்ல, என்னுடைய உழைப்புக்குரிய வழியாக இல்லாவிட்டாலும் நான் செய்த சர்வீஸுக்குரிய ஒரு சார்ஜ் உங்களுக்கு அறவிட முடியும் என்பதைத்தான் இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நிசாவுடி ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய பணத்தை ஒருவருடைய பணத்தை நீங்கள் அபகரித்துக் கொள்ளக்கூடாது, ஒருவருடைய பணத்தை நீங்கள் எடுக்கக்கூடாது. நீங்க எடுக்கக்கூடிய வருமானம், நீங்க எடுக்கக்கூடிய லாபம், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பணத்தை தரக்கூடியவர் மன விருப்பத்துடன் தர வேண்டும், மன விருப்பத்துடன் அதை உங்களுக்கு ஒப்படைக்க வேண்டும். ஹஜ்ஜிக்கு 5 லட்சம் ரூபாவா, நான் அதனை ஒப்படைக்கிறேன். மன விருப்பத்துடன் ஒப்படைக்கிறார். நீங்க மன விருப்பத்துடன் வாங்குறீங்க, அந்த கட்டத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த பணத்தில் நான் நிச்சயமாக பரக்கத்து செய்வேன். இல்ல வேற வழி இல்ல, 7 மண்டா 7 ரூபா எனக்கு 8 ரூபாவுக்கு கொடுக்கேலும் ஆட்கள் கியூல் அடிக்கிறாங்க, உங்களுக்கு நான் 7 ரூபாய்க்கு தாரேன் என்று சொல்லி டிமாண்ட் பண்ணி சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இதுதான் நல்ல நேரம் காத்து வீசுது சம்பாதித்துக் கொள்வோம் என்று சொல்லி நாங்கள் சம்பாதிப்போம் என்றிருந்தா அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், நீங்கள் உங்களை கொலை செய்து கொள்ள வேண்டாம், நீங்கள் உங்களை கொலை செய்து கொள்ள வேண்டாம். அல்லாஹ் சொல்லுகிறான், திஜாரத்தன் தராவின், மன விருப்பத்துடன் வியாபாரம் செய்யுங்கள், மன விருப்பத்துடன் பணத்தை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். ஒருவருடைய பணம் எப்படி வாங்க வேண்டும், மன விருப்பத்துடன் எடுக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரனே, இது ஹஜ்ஜில் மட்டுமல்ல, மிக அன்பாக சொல்லுகிறேன், பல தலைமைகள் சொல்லியிருக்கிறேன், இரக்கமாக சொல்லுகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒருவருடைய காணி விற்க போகிறார், ஒருவருடைய இருப்பிடத்தை அவர் விற்க போகிறார். நாங்கள் யோசிக்க வேண்டும், ஏன் விற்கிறார், எதற்காக வேண்டி விற்கிறார். ஒரு சிலர் விற்பார்கள், அதை விற்றுவிட்டு இன்னொரு இடத்தை வாங்குவோமே,
ஒரு சிலர் வாங்குவார்கள், விற்பார்கள், இதை விட்டுவிட்டு வேறொரு பிசினஸ்ல இதை இன்வெஸ்ட் பண்ணுவோமே என்று சொல்லி ஒருவர் விற்பார். இன்னும் ஒருவர் விற்கிறார், எதற்கு தெரியுமா? திடீரென்று சொல்லி மகனுக்கு அவருடைய குழந்தைக்கு சுகையிலம், குழந்தையை கூட்டிக் கொண்டு வைத்தியசாலைக்கு போனால் டாக்டர் வைத்தியர் சொல்லுகிறார், உங்களுடைய மகனுக்கு ஓபன் ஹார்ட் சர்ஜரி செய்ய வேண்டும், அவருடைய ஹார்ட்ல ஹால் இருக்கிற ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கிறது, அவருக்கு ஹார்ட் சர்ஜரி செய்ய வேண்டியிருக்கிறது, இதற்கு 12 லட்சம் ரூபாய் செலவாகும் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் இவர் தள்ள கை வைக்கிறார். எங்க போய் பணம் எடுப்பது? யாரிடத்துல போய் யாசகம் கேட்பது? யாருக்கு முன்னால் போய் நிற்பது என்று சொல்லி ஒன்றும் தெரியாம முடிவுக்கு வாரார், என்னுடைய வீட்டை வித்துடுவோம், வீட்டை வித்துடுவோம். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இந்த மங்கொள்ள கூடாது, இந்த இருட்டடிப்பு கூடாது. எங்களுக்கு தெரியும் அவருடைய வீட்டுக்கு பொறுவது 20 லட்சம் ரூபாய், ஆனால் இவருக்கு பணம் தேவை, இந்த வீட்டை நான் தான் வாங்க வேண்டும். நான் சொல்றேன் போய், உங்களுக்கு தேவைண்டா இந்த வீட்டை 10 லட்சம் ரூபாய்க்கு நான் வாங்கிக் கொள்றேன், வேற எனக்கு இதுக்கு மேல தடையேலான்னு சொல்லி நீங்க டிமாண்ட் பண்ணி 20 ரூபாவுக்கு பொறுமதியான வீட்டை 10 ரூபாவுக்கு வாங்குறீங்க. நீங்க நினைக்கிறீங்க நினையாத புறத்துல கிடைத்ததுண்டா? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த வீட்டை வாங்கும் பொழுது அல்லாஹ் உனக்கு மதுவா செய்கிறான். ஏன்? அவருடைய கஷ்டத்தில் கூதல்காகிறோம். அவருக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை எனக்கு லாபமாக்கி கொண்டு விட்டேன். நாங்கள் என்ன சொல்ல வேண்டும்? சகோதரா, நீ வீட்டை விற்காதே வாப்பா. அது முஸ்லீமாக இருக்கலாம், நன் முஸ்லீமாக இருக்கலாம், அது பிரச்சனை அல்ல. யாராக இருந்தாலும் சரி, அவர் வீட்டை விற்க போகிறார், நாங்கள் கேட்போம், ஏன் விற்க போறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் சொல்றார், என்னுடைய மகனை அட்மிட் பண்ணிருக்கிறேன், 12 லட்சம் ரூபாய் எனக்கு தேவைப்படுகிறது. அப்படியா? நீங்க வீட்டை விற்க வேண்டாம், உங்களுடைய வீட்டை பற்றி இரண்டாவது நாங்கள் பேசிக்கொள்வோம். நான் 12 லட்சம் ரூபாய் பணத்தை தருகிறேன், நீங்க உங்களுடைய காரியத்தை முடித்துவிட்டு சந்தோஷமாக வந்து சேருங்கள், அதற்கு பிறகு இந்த பணத்தை பற்றி நாங்கள் பேசிக்கொள்வோம் என்று சொல்லி அந்த 12 லட்சம் ரூபாய் பணத்தை நீங்கள் அவருக்கு கொடுத்தால், அன்புக்குரிய சகோதரனே, உலகத்தில் கொடுக்கக்கூடிய தர்மங்கள் அனைத்தை விடவும் சிறந்த தர்மம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்? ஒருவன் கஷ்டத்திலே வாடக்குள்ளே, ஒருவருக்கு தொல்லை ஏற்பட்டதுக்குள்ள நாங்கள் அவருக்கு உதவி செய்கிறோம். அவருடைய மனதில் வரக்கூடிய சந்தோஷம், அவருடைய உள்ளத்தில் எழுதக்கூடிய துஆ, அவர் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் நிச்சயமாக சத்தியமாக, அவர் மாற்று மதத்தை சார்ந்த ஒருவராக இருந்தாலும் அவருடைய பிரார்த்தனை அல்லாஹ்வுடைய அரிசை போய் தட்டத்தான் செய்யும். எனவே அன்புக்குரிய சகோதரனே, ஒருவருக்கு வரக்கூடிய கஷ்டத்தில் நாங்கள் ஒரு போதும் லாபம் எடுக்க மாட்டோம், ஒருவருடைய கஷ்டத்தில் நாங்கள் கூதல் காய மாட்டோம். அன்புக்குரிய சகோதரனே, 2500 வீசாக்கள் தான் வந்திருக்கிறது, 5000 பேர் ஹஜ்ஜுக்கு போக காத்துக் கொண்டிருக்கிறாங்க. நல்ல ஒரு சந்தர்ப்பம், இதை வைத்து நாங்கள் சம்பாதிப்போம் என்ற முடிவுக்கு நாங்கள் வருவோம் என்றிருந்தால் பணத்தை காண்பீங்க, செல்வத்தை சம்பாதிப்பீர்கள். ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான், நாடினால், நாங்க விரும்பினால் உங்களுடைய பணத்தை கைக்கு வரக்கூடிய அந்த ரொக்க பணத்தை நாங்க எப்படி தெரியுமா ஆக்குவோம், பிரயோஜனமற்றதாக ஆக்கிவிடுவோம். எந்த லாபத்தையும் உங்களுக்கு தராது. இந்த பணம் சில கட்டங்களில் வைத்திய சாலைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு பில்லாக கட்ட வேண்டி வரும். இந்த பணம் உங்களுடைய வாகனத்துடைய எக்ஸிடென்ட் கட்ட வேண்டி வரும். இந்த பணம் ஒரு கம்பன்சேஷனாக வேறொருவருக்கு கொடுக்க வேண்டி வரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், மறந்து விடாதீர்கள். எனவே அன்புக்குரிய சகோதரமே, அப்படி எடுத்தவர்களுக்கு இன்னும் சந்தர்ப்பம் இருக்கிறது. ஹாஜிகள் ஹஜ்ஜுடைய பயணத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் நான் எடுத்த பணம் கூடுதலாக இருக்கிறது என்று சொல்லி பணத்தை திருப்பி கொடுத்து விடுங்கள். அந்த திருப்பி கொடுப்பது ஒரு தௌபாவாக மாறிவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நமக்கு உருவாக்கி தருவானாக. யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்பட்டு விட்டார்களோ, புறப்பட இருக்கிறார்களோ, அனைவருடைய ஹஜ்ஜுகளையும் அல்லாஹ் புரிந்து கொள்வானாக, அல்லாஹ் ஏற்றுக் கொள்வானாக, அல்லாஹ் கபூல் செய்வானாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தெரியாதே, உலகளாவிய ரீதியில் நாம் அனைவரும் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களை விமர்சித்து அவர்களை கொச்சைப்படுத்தி உலகத்தில் எழுதப்பட்ட, உலகத்தில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய, உலகத்தில் அதாவது பிரசுரிக்கப்பட்ட கார்ட்டூனை பற்றியும் படத்தை பற்றியும் அன்புக்குரிய சகோதரர்களே பலரும் பலரையும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு மிக முக்கியமான விடயத்தை நாங்கள் யோசிக்க வேண்டும். ஒரு விடயத்தை கருத்தில் கொள்ளுங்க பார்ப்போம். இந்த பிலிம் இப்ப வெளியாகி இருக்கிறது, இந்த கார்ட்டூன் பேப்பர்கள் வந்து கொண்டிருக்கிறது. இருக்கிறது, கூகுள்ல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, வெப்சைட்டுகள்ல இப்படி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி எல்லாம் நாங்கள் ஆத்திரப்படுகிறோம், ஆவேசப்படுகிறோம். இப்ப நாங்க யோசிப்போம், இந்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடன் இருந்தால் இந்த பிரச்சனையை எப்படி அணுகியிருப்பார்கள், இந்த பிரச்சனையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நெருங்கி இருப்பார்கள், அல்லாஹ் எப்படி நெருங்க சொல்லி இருக்கிறார்கள். அன்பத்துறை இஸ்லாமியர்களே, சகோதரர்களே, ஒரு விடயத்தை கருத்தில் ஆழமாக படித்துக் கொள்ள வேண்டும். உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்சல் பண்ண முடியாது, அவர்களை இழிவுபடுத்த முடியாது. அவர்களை இழிவுபடுத்த நாடினாலும் அந்த இழிவுக்கு பின்னாலும் அல்லாஹ் கண்ணியத்தை தந்தைத்திருக்கிறான். அவர்களை இழிவுபடுத்த நாடினாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த இழிவுக்கு பின்னாலும் உலகத்தில் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை, இஸ்லாத்தினுடைய எழுச்சியை, இஸ்லாத்தினுடைய மறுமலர்ச்சியை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று சொல்லக்கூடிய உண்மையை நாங்கள் சரித்திர ரீதியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரரே, இது ஒரு புதிய விஷயம் அல்ல. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொச்சைப்படுத்துவதும், அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவதும், அவர்களை பற்றி ஒரு இப்படிப்பட்ட ஒருவர் என்று சொல்லி சித்தரிப்பதும், இது உலகத்துக்கு 21வது நூற்றாண்டில் இந்த மிலேனியம் இயக்கத்துக்கு வருடத்துக்கு மாத்திரம், காலத்துக்கு மாத்திரம் சொந்தமானதல்ல. இது காலம் காலம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் வாழும் பொழுதே இது நடந்தது. எந்த அளவுக்கு நடந்தது சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் வஃபாத்தாகி விட்டார்கள். 4 ஆண் குழந்தைகள், அவர்களில் யாருமே வாழவில்லை, பிறந்ததிலே வஃபாத்தாகி விட்டார்கள். அப்துல்லா, தாஹிர், காசிம், இப்ராஹிம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹும் இவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகள். அவர்கள் பிறந்ததிலே வஃபாத்தாகி கொண்டே இருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் மக்கத்து காவிரிகள் நபியை பார்த்து சொன்னார்கள், அபுத்தர், அபுத்தர், இவர் யார் தெரியுமா, சந்ததி அற்றவர். இவர் என்ன சொல்லுகிறாரோ, இவர் சொல்லக்கூடிய விடயத்தை அடுத்த கட்டத்துக்கு, அடுத்த ஜெனரேஷனுக்கு, அடுத்த பரம்பரைக்கு எடுத்து சொல்ல யாரும் இல்லை. எனவே இவரை விட்டுவிடுங்கள், இவர் ஒரு அபுத்தர் என்று சொல்லி நபியை பார்த்து திட்டினார்கள். அந்த கட்டத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய திருவசனத்தை இறக்கி வைத்தான், இன்னா அஅதைனாகல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன் ஷானியக ஹுவல் அபுத்தர். யா ரசூலல்லாஹ், நீங்க அபுத்தர் அல்ல, உங்களுடைய தீனை, உங்களுடைய மிஷனை, உங்களுடைய மிஷனை உலகம் அறியும் வரைக்கும் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு சமூகத்தை நான் உருவாக்குவேன். யார் உங்களை பார்த்து திட்டுகிறாரோ அவனுக்குத்தான் சந்ததி இல்லை, அவனுக்குத்தான் குடும்பம் இல்லை என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நேர் மாறாக பதில் கொடுத்ததை குர்ஆன் சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறது. இதே போன்று தான் இன்னும் ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வளர்ப்பு மகன், நபி ஸல்லல்லாஹு வளர்ப்பு மகன் என்று சொல்லி ஒன்று இருக்கவில்லை. மக்கத்து காவலர்கள் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிள்ளையை, ஒரு யத்தீமை எடுத்து வளர்த்தார்கள், ஸைத் ரழியல்லாஹு தஆலா. இந்த மக்கத்து காவலர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், இது முஹம்மதுடைய மகன் என்பதாக. ஏன், இவருக்கு குழந்தைகள் இல்லை, ஆண் குழந்தைகள் எல்லாம் வஃபாத்தாகி கொண்டிருக்கிறார்கள், எனவே இவர் இந்த குழந்தையை எடுத்து வளர்க்கிறார் என்று சொல்லி மக்கள் ஒரு கலையை கட்டிவிட்டார்கள். எனவே மக்களுக்கு மத்தியில் அது பிரபல்யமாகிவிட்டது, ஸைத் இப்னு முஹம்மத், முஹம்மதுடைய மகன் ஸைத் என்பதாக. இந்த ஸைத் ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைதப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, ஸைத் என்று சொன்னால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கசின் சிஸ்டர், முதல் கசின். அந்த கசின் சிஸ்டரை நிகாஹ் செய்து வைக்கிறாங்க, திருமணம் முடித்து வைக்கிறாங்க. இந்த திருமணம் நடந்ததற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வஹ்யின் மூலமாக நபிக்கு அறிவிக்கிறான், நபியே ஒரு விடயம் நடக்க போகிறது. என்ன விடயம் என்றா, இந்த ஸைத் அவருடைய மனைவி ஜைனபை தலாக்கு சொல்ல போகிறார். அந்த தலாக்குக்கு பிறகு நீங்கள் அந்த ஜைனபை நிக்காக செய்து கொள்ள வேண்டும், அந்த ஜைனபை நீங்கள் நிக்காக செய்து கொள்ள வேண்டும். ஏன், காரணம் என்றா, வளர்ப்பு மகன் சொந்த மகன் அல்ல, வளர்ப்பு மகனுக்கு சொந்த மகனுக்குரிய சட்டம் வராது. சொந்த மகனுடைய மனைவி மருமகள், வளர்ப்பு மகனுடைய மனைவி மருமகள் அல்ல என்று சொல்லக்கூடிய சட்டத்தை இல்லாமலாக்குவதற்காக வேண்டி, வளர்ப்பு மகன் என்று சொல்லக்கூடிய ஒன்று இஸ்லாத்தில் இல்லை என்று சொல்வதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா செயல் ரீதியாக, நடைமுறை ரீதியாக ஒன்றை அல்லாஹ் வெளிப்படுத்த விரும்புகிறான். இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சொன்னது போல கொஞ்ச நாள் கழியல்ல ஜைத் சபையில வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் ஜைனபை தலாக்கு சொல்ல போகிறேன், இவளை நான் விட்டு பிரிய போகிறேன். ஏன் என்று சொன்னா எனக்கும் இவளுக்கு இடையில வாழ்க்கை ஒத்து போகல. அன்புக்குரிய சகோதரர்களே, மனைவியை டிவோர்ஸ் பண்ண ஏதும் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது, மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ஒரு விடயத்தை கருத்தில் கொள்ளுங்கோ, இஸ்லாம் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் கணவன் மனைவி டிவோர்ஸ் ஆகுவாங்க என்றிருந்தால், ரெண்டு பேரும் பிரிஞ்சு போவாங்க என்றிருந்தால், ரெண்டு பேரும் கணவனை விட்டு மனைவியும் மனைவியை விட்டு கணவனும் பிரிந்து போவாங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் குழந்தைகளுக்கு பெற்றோர் இல்லாமல் போக மாட்டார்கள். குழந்தைகளுக்கு உம்மை வாப்பா இருக்கத்தான் செய்வாங்க. உம்மை வாப்பா இல்ல, கணவன் மனைவி இல்ல, ஆனா பிள்ளைக்கு வாப்பா இருக்குது, பிள்ளைக்கு உம்மை இருக்கத்தான் செய்யும். ஆனா இன்னைக்கு நடப்பது என்ன சொன்னால், நாங்க செய்யற தலாக் இருக்கிறது, காவிட்ட போய் தலாக் என்ற வார்த்தையை மட்டும்தான் இஸ்லாமாக்கி விட்டோம். அந்த தலாக்குக்கு முந்தி உள்ள கட்டம் இஸ்லாம் அல்ல, தலாக்குக்கு பிந்தி உள்ள கட்டம் இஸ்லாம் அல்ல. எங்க கல்யாணத்தை போல நிக்காஹ்ல வந்து கபூல் 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 என்பது மட்டும்தான் இஸ்லாம். அதுக்கு முந்தி உள்ளது இஸ்லாம் அல்ல, அதுக்கு பிந்தி உள்ளது இஸ்லாம் அல்ல. பள்ளியில நிக்காக நடக்குது, அதுல பெரும்பெரும் உலமாக்கள் பெரும்பெரும் உலமாக்கள் உட்கார்றாங்க, மாஷா அல்லாஹ் என்று சொல்லி பெருமைப்படக்கூடிய அளவுக்கு. அதுக்கு முந்தி நடந்ததைகளையும் அதுக்கு பிந்தி நடக்கக்கூடியதையும் பார்க்கும் பொழுது ரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய சமூகமாக நாங்கள் மாறிவிட்டோம். தலாக் என்றது அப்படித்தான். தலாக்கை பற்றி குர்ஆன் சூரத்து தலாக் ஒரு சூறாவை அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறான். கணவன் மனைவி ரெண்டு பேரும் பிரிந்து போகலாம், ஆனா வாப்பாவை விட்டும் குழந்தைகள் பிரிக்கப்பட முடியாது, தாயை விட்டும் குழந்தைகள் பிரிக்கப்பட முடியாது. நீங்க போய் இன்னும் ஒரு பெண்ணை நிக்காக செய்து கொள்ள ஏலும், ஆனா உங்களுக்கு கிடைச்ச புள்ள உங்களோட புள்ளத்தான், அதை மாற்ற ஏலாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், அவருடைய வாப்பாவுடைய பேரை சொல்லித்தான் அந்த பிள்ளைகள் அழைக்கப்பட வேண்டும், அழைக்கப்பட வேண்டும். இன்னைக்கு எப்படி சொன்னா, கல்யாண கார்டு வருகிறது, அதுல பேர் போடப்பட்டிருக்கிறது, இரண்டாவது மாப்பிள்ளை பேர் தான் போடப்பட்டிருக்கிறது, இன்னாருடைய மகள் என்பதாக விசாரித்து பார்த்தா, ஏன் இப்படி போட்டீங்க, இது உங்களோட மகள் அல்லையே என்று சொன்னா, என்ன தெரியுமா சொல்றாங்க, இவங்களுக்கு மார்க்கம் தெரியாதோ அல்லது தெரியாதது போல நடிக்கிறாங்களோ தெரியாது, சொல்றாங்க இல்ல இந்த மனைவி விரும்ப இல்லை அவட பேரை போடுறதுக்கு. இது மனைவியோட கட்டளை அல்ல, இது அல்லாஹ்வுடைய கட்டளை, இது மனைவியுடைய விருப்பம் அல்ல, இது அல்லாஹ்வுடைய ஆர்டர். நடந்தவைகளுக்கு தௌபா செய்யுங்கள், நடந்தவைகளுக்கு தௌபா செய்யுங்கள். ஒரு குழந்தையினுடைய தந்தை இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு வழியாக வேறொருத்தருக்கு வர முடியாது, அந்த குழந்தையினுடைய தந்தை வழியாக வர வேண்டும். அப்படி இல்லை என்றிருந்தால் மனப்பூர்வமாக அவர் வக்காலத்து கொடுக்க வேண்டும், என்னுடைய மகளுடைய திருமணத்தை நீங்கள் செய்து வையுங்கள் என்பதாக. எனவே அன்புக்குரிய சகோதரனே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையில வைத்து தலாக்கும் நடக்கிறது. நபி இப்ப வெட்கப்படுறாங்க, என்ன வெட்கம், ஒருவருடைய சபையில ஒரு பெண்ணுடைய தலாக்கு நடக்குது, அந்த பெண்ணுடைய இத்தா முடிஞ்சதுக்கு பிறகு அதே பெண்ணை அந்த சபையில இருந்த ஆளின் நிக்காக செய்து கொண்டா மக்கள் என்ன சொல்லுவாங்க, மக்கள் என்ன சொல்லுவாங்க, இவரே தலாக்கு சொல்ல வைத்து விட்டு இவரே முடித்துக் கொண்டார் அல்லவா என்று தானே மக்கள் கதைப்பாங்க. அல்லாஹ்வுடைய நபி வெட்கப்பட்டாங்க, என்ன பத்தி மக்கள் என்ன சொல்லுவாங்க, நான் இப்படி ஒன்ன செஞ்சிட்டா அல்லாஹ் சொல்றான் செய்ய சொல்லி, அல்லாஹ் சொல்றான் எனக்கு முடிக்கும்படியாக நான் என்ன செய்ய என்று கேட்ட சந்தர்ப்பத்தில், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், நபியே மக்கள் சொல்லுவதை நீங்கள் பொறுப்படுத்த வேண்டாம், நாங்க சொல்லுவதை நீங்க செய்யுங்கோ, நாங்க சொல்லுவதை நீங்கள் நாங்க சொல்லக்கூடிய விடயத்துக்கு நீங்கள் அடிப்படையுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில அந்த பெண்ணுடைய தலாக் நடக்குது, அதுக்கு பிறகு அந்த பெண் இதா இருக்கிறா, இதாவுடைய காலத்துக்கு பிறகு அல்லாஹ்வுடைய கட்டளை அந்த பெண்ணை நிக்காக செய்யும்படியாக ஒரு ப்ரபோசல் அனுப்புறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பெண்ணுக்கு நான் உன்னை மணம் முடிக்க போகிறேன். அப்ப அந்த பெண் என்ன தெரியுமா சொன்னால், அன்புக்குரியவர்களே இந்த விடயங்களை கருத்தில் எடுங்கோ, அந்த பெண் என்ன சொன்னால், பாதிக்கப்பட்ட ஒரு பெண் கணவனை விட்டு பிரிந்து இப்பதான் வந்திருக்கிறார், ஹிஜ்ஜாவுடைய அனுஷ்டானத்தை முடித்துவிட்டால் ஒரு ப்ரப்போசல் வந்திருக்கிறது. யாருடைய ப்ரப்போசல் தெரியுமா? தாஜுல் மதீனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சையதுல் கௌனைன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ப்ரப்போசல் பண்றாங்க. நான் ஒன்ன முடிக்க போறேன். அந்த பெண் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை ஹதீஸ்கள்ல மிக தெளிவாக வந்திருக்கிறது, என்னை விட்டு விடுங்கள், என்னுடைய அல்லாஹ்விடத்தில் மஷூரா செய்யும் வரைக்கும், அல்லாஹ்விடத்தில் ஆலோசனை செய்துவிட்டு சொல்லுகிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய கணவராக வருவதில் மிச்சம் நல்ல பிரச்சனை அல்ல, ஆனால் எனக்கு அதிலே நலவிருக்கிறதா கருதி இருக்கிறதா யாருக்கு தெரியும்? இந்த நபியை முடித்து நபியினுடைய மனதை நோவடிக்க செய்து நான் நரகத்துக்கு போக வேண்டிய கட்டணை பெறலாம் அல்லவா? இந்த நபியை முடித்து நான் ரோசம் உள்ள ஒரு பெண்மணி, எனக்கு வரக்கூடிய ரோசத்தை என்னுடைய கணவனுக்கு முன்னால காட்டினால் அல்லாஹ் கோபித்துக் கொள்வானே, நான் ஏன் அல்லாஹுடைய கோபத்தை சம்பாதிக்க வேண்டும்? எனவே நான் இஸ்திஹாரா செய்துவிட்டு ஆலோசனை செய்துவிட்டு உங்களுக்கு பதில் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த பெண்மணி ரெண்டரை காட்டுக்கள் தொழுதால், அன்புக்குரிய சகோதரமே, அன்பான பெரியார்களே, சலாம் கொடுப்பதற்கு முன்னால், தொழுகையை முடித்து சலாம் கொடுப்பதற்கு முன்னால் அல்லாஹ் குர்ஆனில் ஆயத்திறக்கிறான், فلما قضى زيد منها وطرا زوجناكها. நபியே நாயகரே, அந்த பெண்ணுடைய இத்தாவுடைய அனுஷ்டானத்தை முடித்துக் கொண்ட சந்தர்ப்பத்தில் நான் வழியாக நின்று உங்களுக்கு இந்த ஜைனபை நிக்காக செய்து தந்துவிட்டேன். அல்லாஹ் திருமணம் முடித்து கொடுத்து விட்டான். அன்புக்குரிய சகோதரரே, அன்பான பெரியாரே, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், காலா காலம் பார்க்கலும் சரித்திர ரீதியாக பார்க்கலும் அன்பான சகோதரரே, நபிமார்கள் ஒரு நபி அல்ல, நபிமார்களை அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் தொச்சைப்படுத்தி இருக்கிறார்கள், அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் ஏசி இருக்கிறார்கள், அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் இவர் வெறிப்பிடித்தவர் என்று சொல்லி அவரை திட்டி இருக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் அன்புக்குரிய சகோதரரே, நாங்கள் என்ன தெரியுமா செய்ய வேண்டும்? நபியை இன்சல் பண்ணக்கூடியவருக்கும் நாங்கள் துஆ செய்வோம், அவனுக்கும் ஹிதாயத்தை கொடுத்துடுவாயாக, அவனுக்கும் நேரான வழியை காட்டிடுவாயாக, அவர்களுக்கும் ஹக்கை ஹக்காக விருப்பப்படுத்திடுவாயாக என்ற பிரார்த்தனை தான் எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். நாங்கள் அவர்களுக்கும் பிரார்த்தனை செய்கிறோம். ஏன் அல்லாஹ் ஹிதாயத்தை நாடிவிட்டால், அவர்களுக்கு அல்லாஹ் நேரு வழியை நாடிவிட்டால் யாருக்குத்தான் வணிகத்தை நாட முடியும்? அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கக்கூடியவன். எனவே அன்புக்குரிய சகோதரரே, அன்பான பெரியாரே, ஒரு விடயத்தை கருத்தில் சொல்லுங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்து மிக உயர்ந்த, மிகவும் உயர்ந்தது. அல்லாஹ் நபியினுடைய ஒவ்வொரு கட்டத்தையும் புகழ்ந்திருக்கிறான், நபியினுடைய ஒவ்வொரு அம்சத்தையும் புகழ்ந்திருக்கிறான். ஒரு கட்டத்தில் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித்தாரான், அதவும் சொல்லித்தாரான், நீங்க எப்படி நபியோடே நடந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். முதலாவது அல்லாஹ் சொல்லுகிறான், லா துக்திபு பைன யதில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ் ரசூலுக்கு முன்னால் நீங்கள் முந்திக் கொள்ள வேண்டாம். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்பதை பாருங்கோ, ரசூல் என்ன சொல்லுகிறான் என்பதை பாருங்கோ, யா அய்யுஹல்லதீனா ஆமனு லா துக்திபு பைன யதில்லாஹி வ ரசூலிஹி, ஏ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னால் நீங்கள் எந்த ஒரு விடயத்திலும் முந்திக் கொள்ள வேண்டாம். மீண்டும் சொல்லுகிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபியி வலா தஜஹரு லஹு பில் கௌல் கஜஹரி பஅதுக்கும் லிபஅத். ஈமான் கொண்டவர்களே, நபியினுடைய சத்தத்தை காட்டிலும் உங்களுடைய சத்தத்தை நீங்கள் உயர்த்த வேண்டாம். நபிக்கு முன்னால் நீங்கள் உரத்த குரலில் பேச வேண்டாம். லா தஜஹலு துஆ அர்ரசூலி பைனக்கும் கதுஆஇ பஅதுக்கும் பஅத. உங்களில் சிலர் சிலரை திருநாமம் சொல்லி பெயர் சொல்லி கூப்பிடுவது போன்றே முஹம்மத் என்று சொல்லி அவருடைய சிறப்பு பெயர்களை சொல்லி நீங்கள் அவரை கூப்பிட வேண்டும், அவருடைய பெயரை சொல்லி நீங்கள் அழைக்கக்கூடாது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லிவிட்டு சொல்கிறார். அந்த நபியுடைய புத்தியை பற்றி சொல்கிறார், நபியுடைய அக்கிலே பற்றி சொல்லுகிறான், நிச்சயமாக உங்களுடைய நபி எப்படிப்பட்டவர் தெரியுமா, மா வல்ல அவர் வழிகட்டு போகவும் இல்லை, அவர் வழி தவறியவரும் இல்லை. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் அந்த நபியுடைய புத்தியை பார்த்து அல்லாஹ் புகழ்ந்திருக்கிறான். மறுவை சொல்லுகிறான், மீண்டும் சொல்லுகிறான், மா ஸாகல் பஸரு வமா தகா, அவர் ஹக்கை விட்டும் அவருடைய பார்வையை திசை திருப்பவும் இல்லை, அதிலே அவர் எல்லை மீறவும் இல்லை. அவருடைய நாக்கை பற்றி சொல்லுகிறான், வமா யன்துகு அனில் ஹவா, சுபஹானல்லாஹ். புத்தியை பற்றி சொல்லுகிறான், கண்ணை பற்றி சொல்லுகிறான், நபியனுடைய வாயை பற்றி சொல்லுகிறான். அந்த நபி எப்படிப்பட்டவர் தெரியுமா? தன்னுடைய சுய விருப்ப பிரகாரம், சுய விருப்ப பிரகாரம் பேச மாட்டார். அவர் பேசினால் அது அவருக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்த, நாங்கள் அறிவித்துக் கொடுத்த வகையாகத்தான் இருக்கும் என்பதாக சொல்லிவிட்டு அந்த நபியினுடைய உள்ளத்தை பற்றி சொல்லுகிறான். எப்படிப்பட்ட உள்ளம், எப்படிப்பட்ட உள்ளம். தனக்கு அநீதி இழைத்தவனுக்கு கூட பதுவா செய்யவில்லை, அவனையும் மன்னித்தார்கள், அவர்களுக்கும் அருளை நாடினார்கள். அகிலத்தாருக்கு நாங்கள் உங்களை ரஹ்மத்தாக அனுப்பியிருக்கிறோம். அந்த ரஹ்மத்தை வெளிப்படுத்தினார்கள், அந்த ரஹ்மத்தை வெளிப்படுத்தினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பிரியார்களே, அல்லாஹ் நபியை பற்றி சொல்லுகிறான், நபியினுடைய உள்ளத்தை பற்றி சொல்லுகிறான். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக. நபியே நாயகமே, உங்களுடைய உள்ளத்தை நாங்கள் விரிவாக்கவில்லையா? நபியினுடைய உள்ளம் ரொம்ப விரிவானது, நபியினுடைய உள்ளம் சுருங்கி இருக்கல்ல. நபி முஸ்லீம்களுக்கு மட்டும் கருணை காட்டல, மனித குலத்துக்கே கருணை காட்டினார்கள். அன்புக்குரிய சகோதரே, முஸ்லீமாக ஆகுவதற்கு முன்னால் நாங்கள் மனிதர்களாக ஆக வேண்டும். மனித நேயம் இல்லை என்றிருந்தால் இஸ்லாமிய நேயங்கள் உள்ளத்திலே வளர முடியாது. மனிதனாக வாழ முடியாது என்றிருந்தால் அன்புக்குரிய சகோதரே, முஸ்லீமாக வாழ முடியாது. இதனால் தான் நாங்கள் சொல்லுகிறோம், முஸ்லீமாக வாழ்வதற்கு முன்னால் மனிதனாக வாழ்ந்து காட்ட வேண்டும், மனிதனாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லுகிறான், அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக். அடுத்ததாக சொல்லுகிறான் அந்த நபியினுடைய அஹ்லாக்கை பற்றி, குணத்தை பற்றி, பண்பாட்டை பற்றி. இன்னக லஅல ஹுலுகின் அஸீம், இன்னக லஅல ஹுலுகின் அஸீம். நபியே நாயகமே, உங்களுடைய குணம், உங்களுடைய அஹ்லாக் எப்படிப்பட்டிருந்தால் அது மிகவும் பிரமாண்டமானது, மிகவும் அழகானது. அல்லாஹ்வே நபியுடைய அஹ்லாக்கை பற்றி புகழ்ந்திருக்கிறான். இன்னல்லாஹு வமலாஇகத்துஹு, எனவே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மலக்குமார்களும் அந்த நபியின் மீது ஸலவாத் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் ஸலவாத்து சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. எனவே நீங்களும் அந்த நபிக்கு ஸலவாத்து சொல்லுங்கள், அந்த நபியை நீங்களும் புகழுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபியினுடைய ஸலவாத்தை பற்றி குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். சொல்லிவிட்டு மீண்டும் சொல்லுகிறான், உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ் நம் அனைவரையும் மன்னிப்பானாக. அந்த மேற்கத்தியவர்கள், அந்த ஐரோப்பியர்கள், ஒன்றுமே தெரியாதவர்கள், இஸ்லாத்தை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள், இஸ்லாத்தை கொச்சப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான், அவர்களுக்கும் அல்லாஹ் நேரான வழியை காட்டுவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் ஒரு விடயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும், அவர்கள் தெரியாதனத்தின் காரணமாக, அறியாமையின் காரணமாக நபியை கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நாளாந்தம் எத்தனை நபியினுடைய சுண்ணாக்களை நாங்கள் கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், நாளாந்தம் நபியினுடைய வாழ்க்கை முறை எங்களுடைய வீடுகளிலிருந்து எப்படி அப்புறப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது, நாளாந்தம் எங்களுடைய வாழ்வில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் முஸ்லீம்கள், நாளாந்தம் நபியினுடைய சுன்னாவை குறிவேண்டி புதைத்துக் கொண்டே இருக்கிறோம். வாழ்க்கையில் ஒரு விடயத்தை கருத்தில் கொள்ளுங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பேசுவதல்ல, நபியினுடைய வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டும், நபியினுடைய பண்பு குணங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டும். எங்களுடைய திருமணத்தில் அன்புக்குரிய வாலிப சமூகமே, அன்பான பெற்றோர்களே, மிக பண்பாக சொல்லுகிறேன், இறக்கமாக சொல்லுகிறேன், திருமணத்தை, நிக்காஹுகளை, கல்யாணங்களை, உங்களுடைய ரிசப்ஷனை சுன்னத்தானதல்ல இஸ்லாமாக ஆக்குங்கள். முதலாவது இஸ்லாம் சொல்லக்கூடிய கல்யாணம், இஸ்லாம் சொல்லக்கூடிய திருமணம், இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய எளிமையான திருமணமாக எங்களுடைய திருமணங்களை நாங்கள் ஆக்க வேண்டும். அல்லாஹ் எங்களை மன்னிப்பானாக. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நேரம் இடம் கொடுக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய புகாரி ஷரீஃபினுடைய ஆரம்ப பகுதியில் கிதாபுல் வஹி என்னுடைய ஆரம்ப பாடத்தில் ஒரு ஆழமான கருத்தை சொல்லுகிறார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிஸ்ரா மன்னனுக்கு உனக்கு ஒரு கடிதம் அனுப்பினார்கள், இஸ்லாத்துக்குள்ள வா, உனக்கு வெற்றி கிடைக்கும். அஸ்லிம் தஸ்லிம் தஆலவு இலா கலிமத்தின் சவாஇன் பைனனா வபைனக்கும் என்று சொல்லி சுருக்கமாக இஸ்லாத்தின் பக்கமாக ஒரு அழைப்பு கொடுத்தார்கள், ஒரு தாவத்தை கொடுத்தார்கள். அந்த கிஸ்ரா என்ன தெரியுமா செஞ்சான், அவன் ஒரு காபிர், அவனுக்கு நபியை பத்தி தெரியாது, இஸ்லாத்தை சரியாக புரிஞ்சிருக்கல. இந்த கடிதத்தை கையில் எடுத்ததுமே அவனுக்கு கோபம் வந்துச்சுமே, அந்த கடிதத்தை அப்படியே கசக்கி வீசிட்டான், கசக்கி வீசிட்டான். எங்க கல்யாண வீடுகள்ல நவீனுடைய சுத்தத்து கசக்கி வீசப்பட்டு கொண்டிருக்கு. தலாக்கை பத்தி பேசுகிறோம், டிவோர்ஸை பத்தி கதைக்கிறோம், ஜினாவை பத்தி கதைக்கிறோம். திருமண வீடுகளில் எத்தனை ஆயிரம் சுண்ணத்துகள் கசக்கி வீசப்படுகிறது. என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், ஒரு பெண்ணுக்கு வயது 20 என்றால் அந்த 20 வருட காலத்தில் அவள் செய்திராத பாவங்களை எல்லாம் அந்த ஒரு நாள் இரவில் செய்து முடித்து விடுவாள். 20 என்றால் அந்த 20 காலத்தில் அவள் தன்னை மறைத்து பாதுகாத்து, தன்னை வெட்கத்தை பாதுகாத்து, யாருக்குமே தன்னை காட்டாமல் பாதுகாத்து வைத்திருந்த அந்த பெண் எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டாள் என்றால், அன்றைக்கு ஒரு நாள் இரவு எந்த ரிசப்ஷன் நாள் அல்லது அந்த ஒரு வாரம் இருக்கிறதே, அந்த வாரத்தில் செய்த பாவம் இந்த 20 பாவத்தை விட மேலான பாவமாக இருக்கும். சுண்ணாக்கள் கசக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, நபியுடைய நடைமுறைகள் கேவலப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சுண்ணத்தான கல்யாணம், சுண்ணத்தான திருமணம், எளிமையான திருமணம். இன்றைக்கு நாங்கள் தாம்பிகத்துக்கு பழகிட்டோம். அன்பான சகோதரே, கொழும்புக்குள்ள பார்க்க வேண்டாம், கொழும்புக்கு வெளியே போய் பாருங்கோ, வன்னியில போய் பாருங்கோ, அன்றாதபுரத்தினுடைய கிராமங்கள்ல போய் பாருங்கோ, மன்னாருடைய குடியேற்றத்தை பாருங்கள், யாழ்ப்பாணத்துடைய குடியேற்றத்தை பாருங்கள். அன்பாக சொல்லுகிறேன், மக்கள் எப்படி கஷ்டப்படுகிறார்கள், எந்த வீட்டுக்குள்ள வாழ்கிறார்கள், எந்த இருப்பிடத்தில் இருக்கிறார்கள், இவர்களை பற்றி கருணை என்னுடைய உள்ளத்தில் வராவிட்டால் நாங்கள் யாரு நபியுடைய உம்மத் என்று சொல்ல இதற்கு என்ன அருகதை இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நபியினுடைய சுன்னாக்களை கடைபிடிப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிஸ்ரா நபியினுடைய கடிதத்தை கசக்கி வீசினான். அந்த சஹாபிக்கு ஆத்திரம், கவலைப்பட்டார், சஞ்சலப்பட்டார். அதே நபியினுடைய கடிதத்தை அல்லவா கசக்கிறான், அப்படியே தூக்கி வீசினான். இந்த சஹாபி பொறுத்துக் கொண்டார், நேரே வந்து நபீட்ட சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய கடிதத்தை கசக்கி வீசிட்டான். இந்த சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிச்சம் ஒன்றும் சொல்ல இல்லை, வாயினால் தன்னுடைய முபாரக்கான வாயினால், லா யன்திகு அனில் ஹவா, தன்னுடைய சுய விருப்ப பிரகாரம் பேசாத நாக்கினால் வாயினால் சொன்னார்கள், இன்னல்லாஹ மஸ்ஸக முல்கஹு கமா மஸ்ஸக ரிஸாலதி, என்னுடைய கடிதத்தை கசக்கி வீசியது போன்று அல்லாஹ் அவனுடைய ஆட்சியை கசக்குவானாக. இந்த வார்த்தை சொல்லி 3 புகல்ல அவன் சொந்த மவன் வாப்பவை கொலை செய்து விட்டான். வாப்பா என்ன செஞ்சாருண்டா, வாப்பட ஆட்சிக்கு மகன் வந்தாரு, வாப்பட ஆட்சிக்கு வந்து 3 அந்த மகனும் மௌத்தாகி விட்டா, செத்து விட்டான். அதுக்கு பிறகு அந்த குடும்பத்தில் யாரும் ஆண்கள் இல்ல, ஆட்சிக்கு வாரத்துக்கு அந்த குடும்பத்தில் இருந்த பெண், ஒரு மூத்த பெண் ஆட்சிக்கு வந்தால் நடிக்கு சொல்லப்பட்டது, யா ரசூலல்லாஹ், கிஸ்ராவுடைய மகனும் செத்து விட்டான், கிஸ்ராவுடைய மகனும் மௌத்தாகி விட்டான், அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்மணி தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாள் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ஸ்டேட்மென்ட் கொடுத்தாங்க, லா யுஃலிஹ் கௌமுன் வல்லவ் அம்ரஹும் இலம்ரஅத்தின், தன்னுடைய தலைவியாக எந்த ஒரு சமூகம் ஒரு பெண்ணை எடுத்துக்கொள்வார்களோ அந்த சமூகம் ஒரு நாளும் வெற்றி பெற மாட்டாது என்ற ஸ்டேட்மெண்ட் அப்பத்தான் கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்புக்குரிய சகோதரரே, நபியினுடைய சுன்னாக்களை கசக்கக்கூடாது என்பதை சொல்லிக்கொண்டு இன்னும் 2 விடயத்தை மாத்திரம் சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். சென்ற வாரம் ஒரு 10 நான் என்ன செய்வோம்டா, இந்த நாட்டில் ஒவ்வொரு அமைப்பும் சேர்ந்து, ஒவ்வொரு அமைப்பும் தனித்தனிப்பட்ட முறையில் இந்த நம்முடைய எதிர்ப்பை தெரிவித்தோம். இந்த எதிர்ப்பை அல்லாஹ் புரிந்து கொள்வானாக, இதை கபூல் செய்து கொள்வானாக. ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால் ஏற்பட்ட விளைவு என்ன? இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை சமூகத்துக்கு ஒன்றை நாங்கள் சொல்லிவிட்டோம். என்ன தெரியுமா, நாங்கள் யாரும் ஒற்றுமை இல்லைன்றத காட்டிவிட்டோம். நாங்கள் யாரும் ஒற்றுமை இல்லைன்றதை காட்டிவிட்டோம். பெரும்பான்மை சமூகம் கேட்கிறாங்க, நீங்க எல்லாரும் முஸ்லீம்கள் தானே, ஏன் இன்னைக்கு இந்த ஜமாத்து, நாளைக்கு அந்த ஜமாத்து, நாளன்னைக்கு இந்த ஜமாத்து, நாளன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஜமாத்து, நீங்க ஏன் இந்த ஜமாத்து ஜமாத்தாக வாரீங்க, ஏன் உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட தலைவத்துவம் இல்லையான்னு கேட்கிறாங்க. நாங்க எங்களை காட்டி கொடுத்துட்டோம், நாங்க இந்த ஜமாத்து, நாங்க அந்த ஜமாத்து, நாங்க இந்த இயக்கம், நாங்க இந்த கட்சி, இது என்னது? அன்புக்குரிய சகோதரனே, இந்த மேடே கொண்டாடப்படுவது போல தொழிலாளர் தினம் என்று சொல்லி ஒரு நாள் இருக்கிறது, மேடே ஃபெஸ்ட், இதை கொண்டாடுறது போல இன்னைக்கு நாங்க என்ன திருச்சோம்டா, ஒத்தண்ட பிலிம் வெளியே வர அதுக்கு இந்த ஜமாத்து ஒரு ஒரு ஹர்த்தால், இந்த ஜமாத்து ஒரு ப்ரொட்டஸ்ட், இந்த ஜமாத்து ஒரு கடையடைப்பு, இந்த ஜமாத்து ஒன்று, நாங்க சொல்றோம் நாங்க ஒத்துமை இல்லை, நாங்க பிரிஞ்சுதான் நிற்கிறோம் என்ற இந்த உம்மத்துக்கு பகிரங்கமாக சொல்லிவிட்டோம். கந்திரி குடுக்கிறதுலதான் ஒத்துமை இல்லை, துவா ஓதத்துலதான் ஒத்துமை இல்லை, அல்லாஹ்வுடைய பாதையில விளக்கிறது போறதுலதான் ஒத்துமை இல்லை, அதை நாங்க ஏற்றுக்கொள்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்சல் பண்ணி இருக்கிறாங்க, அவர்களுக்கு நாங்க புகலிடம் எடுக்க வேண்டும், அந்த விடயத்தில் கூட நாங்க ஒத்துமை இல்லையா, அந்த விடயத்திற்கு நான் ஒத்துமை இல்லையா? நான் அன்புக்குரிய சகோதரரே, ஒன்றை மிக ஆரித்தரமாக சொல்லுகிறேன், இந்த நாட்டில் ஏராளமான ஜமாத்துகள் இருக்கிறது, இயக்கங்கள் இருக்கிறது, இந்த இயக்கங்களின் மூலமாக, இந்த ஜமாத்துகளின் மூலமாக எங்களுடைய நாட்டுக்கு கிடைத்த லாபம் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட லிமிட் பண்ணப்பட்ட ஒரு சில லாபங்கள் கிடைத்திருக்கிறது, ஆனால் ஏற்பட்ட விளைவு இருக்கிறது, அந்த விளைவை யாராலும் மறுக்க முடியாது. நாங்கள் பிரிந்து விட்டோம், எங்கள பள்ளி பிரிந்து விட்டது, இது தப்லீக் ஜமாத்து பள்ளி, இது தௌஹீத் ஜமாத்து பள்ளி, இது சரியத்தாவுடைய பள்ளி, இது இந்த ஜமாத்துடைய பள்ளி, உலமாக்களை பிரித்து விட்டோம், இவர் தப்லீகுடைய உலமா, இவர் தௌஹீதுடைய உலமா, இவர் சரியத்தாவுடைய உலமா, உலமாக்களை பிரித்து விட்டோம், மதரசாக்களை பிரித்து விட்டோம், ஹஜ்ஜி குருப்புகளை பிரித்து விட்டோம். அன்புக்குரிய சகோதரே, சமூகத்தில் ஏற்பட்ட இந்த வெறியை இல்லாமலாக்குங்கள், இயக்க வெறி இல்லாமலாக வேண்டும். நாங்கள் கலிமா சொன்னவர்கள், வத்தவஃபனி முஸ்லிமன், யா அல்லாஹ் என்ன முஸ்லிமாக மௌத்தாக்கிடுவாயாக, நான் முஸ்லிமாக மௌத்தாக வேண்டும். இது ஒன்று. இரண்டாவது ஒன்றையும் சுட்டி காட்ட விரும்புகிறேன். எங்களுடைய நாட்டுக்கு என்று சொல்லி சில பிரத்யேகமான அமைப்பு இருக்கிறது. அதாவது எங்களுடைய நாட்டு பெண்கள் பக்குவமானவர்கள், வெக்க சுபாவம் உடையவர்கள், மாஷா அல்லாஹ் அவருடைய வெக்கத்தையும் வெக்க சுபாவத்தையும் பாதுகாத்து வருவானாக. வெளிநாடுகள் இருக்கிறது போல, ஏனைய இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது போல, எங்களுடைய பெண்கள் ஹர்த்தால்ல போறதில்லை, எங்களுடைய பெண்கள் வெளியில் இறங்கி வாரதில்லை, எந்த ஒரு ஜுலூஸ்லையும், எந்த ஒரு பிறப்பாளியிலையும், எந்த ஒரு ப்ரொட்டஸ்ட்லையும், இவ்வளவு காலத்திலையும் சரித்திரத்திலையும் முஸ்லீம் பெண்கள் இதுவரையில பங்கெடுக்கல. அது பத்திரமாக நாங்கள் அதை பாதுகாத்துத்தான் வந்திருக்கிறோம், அவர்களை வீட்டுக்குள்ள கண்ணியமாக வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த முறை நடந்த சில பிறப்பாளிகள்ல, சில ஹர்த்தால்கள்ல வீட்டுக்குள்ள இருந்த பெண்களையும் நோட்டீஸ் அடிச்சு, எஸ்எம்எஸ் அனுப்பி, பெண்களையும் கூட்டிக் கொண்டு வாங்கோ என்று சொல்லி எங்கள பெண்களையும் நாங்கள் ரோட்டு கிழித்துட்டோம். இது பாகிஸ்தான்ல இருக்கேனும் எங்களுக்கு பாகிஸ்தான் முன்மாதிரி அல்ல, இது இருக்கேனும் அரபு நாட்டில் எங்களுக்கு அரபு நாடு முன்மாதிரி அல்ல, எங்கள முன்மாதிரி எங்களுடைய குரான், எங்களுடைய சுன்னா. நபியை கேவலப்படுத்தி விட்டார்கள் என்பதற்கு ப்ரொட்டஸ்ட் பண்றதுக்கு நபியினுடைய சுன்னாக்களையும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளையும் மாசுபடுத்திக் கொண்டு, தூசிப்படுத்திக் கொண்டு, பெண்களும் வாங்கோ, குமரு பிள்ளைகளும் வாங்கோ, சின்ன பிள்ளைகளும் வாங்கோ, நாங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுவோம் என்று பெண்களையும் ரோட்டுக்கு இழுத்து விட்டோம். அன்புக்குரிய சகோதரரே, யாரிடத்தில் போய் சொல்லுவது, யாரிடத்தில் போய் கலைப்பது? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை பெறுங்கள். கிழக்கிழங்கைக்கும் சொல்லுகிறேன், கிழக்கிழங்கையில கூட இந்த கலாச்சாரம் பெருகி வந்து கொண்டிருக்கிறது. பெண்கள் அரசியல் கூட்டங்களில் பங்கெடுப்பது, பெண்கள் இரவு நேரங்களில் கூட அரசியல் கூட்டங்களில் பங்கெடுக்கக்கூடிய பழக்கம், கிழக்கிழங்கையில் முஸ்லீம்களுடைய கோட்டை என்று சொல்லி வர்ணிக்கப்படக்கூடிய அந்த பூமியில் பறந்து வரக்கூடிய நோயை நாங்கள் நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறோம். இது முற்றாக முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். இது கூடாத கருமம். பெண்களை வீட்டுக்குள்ள எந்த அளவுக்கு நாங்கள் தான் சொல்லுகிறோம், பெண்கள் தொழுகைக்கு கூட வரக்கூடாது அல்லவா? அந்த கருத்தை நான் சொல்ல இல்லை, ஆனா அந்த கருத்தை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? அன்புக்குரிய சகோதரர்களே, தொழுகைக்கு கூட வரக்கூடாது என்று நாங்கள் சொல்லுவோம் இருந்தா எப்படி வாப்பா நாங்கள் அவர்களை கொண்டு கொண்டு வந்து இந்த பிறப்பாளியில, இந்த எம்பசிக்கு முன்னால, இந்த கோல்ஃபீஸ்ல, இந்த இடத்துல வச்சு நாங்கள் பண்ணுவோம் என்று எப்படி கூப்பிடலாம்? இதையும் நிப்பாட்டுவோம். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரனே, எங்களுடைய வாழ்க்கையில முழுக்க முழுக்க நபியினுடைய சுன்னாவை நாங்கள் கடைபிடிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிய பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு ஏவப்பட்டதை நீங்கள் செய்யுங்கள். அருள் முஸ்லிக்கீன், இணை வைக்கக்கூடிய குஃபார்களுடைய குற்றச்சாட்டுகளை விட்டும் நீங்கள் உங்களை ஓரமாக்கிக் கொள்ளுங்கள், ஒதுங்கி நில்லுங்கள். நாங்கள் அவர்களை பார்த்துக் கொள்கிறோம், நாங்கள் அவர்களுக்கு பதில் சொல்லுகிறோம் என்று சொல்லக்கூடிய கருத்தை குர்ஆன் மிக தெளிவாக ஆணித்தரமாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் அந்த நபியின் மீது அன்பு கொண்ட கூட்டத்தில் ஆக்கி வைப்பார்கள். யா அல்லாஹ், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அன்பை எங்களுக்கு நசீபாக்குவாயா, அவருடைய சுன்னாவை கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயா. யா அல்லாஹ், யாரெல்லாம் அந்த நபியை இன்சல்ட் பண்ணி விட்டார்களோ அவர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்கிடுவாயா, அவர்களுக்கு நேரான வழியை காட்டிடுவாயா. தெரியாதனத்தின் காரணமாக செய்து விட்டார்கள் யா அல்லாஹ், தெரிந்திருந்தால் செய்திருக்க மாட்டார்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கும் நாங்கள் ஹிதாயத்துக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறோம் யா அல்லாஹ். அவர்கள் முஸ்லீம் ஆகிவிட்டால் நாங்கள் சந்தோஷப்படுவோம் யா அல்லாஹ். இக்ரிமாவுடைய மகனுக்கு ஹிதாயத்தை நசீபாக்கினாய், பெரும் பெரும் காவல்களுக்கு எல்லாம் இஸ்லாத்தை நசீபாக்கினாய், உனக்கு முடியும் யா அல்லாஹ். நம் அனைவர்களுக்கும் அந்த நபியுடைய வாழ்வை நசீபாக்கிடுவாயா, நபியுடைய சுன்னாவை நசீபாக்கிடுவாய், ஹஜ்ஜுடைய கடமையை சரியாக நிறைவேற்ற தொகை செய்வாயா. இந்த வருடம் யார் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு போறார்களோ அல்லாஹ் அனைவருடைய ஹஜ்ஜுகளையும் கபூல் செய்வாயாக, அனைவருடைய ஹஜ்ஜுகளை இணைத்துக் கொள்வாயாக. யாருக்கெல்லாம் இதுவரைக்கும் இந்த பாக்கியம் கிடைக்க இல்லையோ அல்லாஹ் அந்த பாக்கியம் இல்லாமல் மூத்தாக்கி விடாதே அல்லாஹ். உன்னுடைய பூமி, உன்னுடைய காப ஆலயம், இதே போன்ற மஸ்ஜித் மஸ்ஜித் நபவியை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் செய்வாக்குவாயாக. வாஹரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
For more lectures, visit slhub.com.